அப்ப அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களுடைய துர்ச்சகனத்தை பற்றி சொல்லும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய இந்த 5096வது ஹதீஸ், அது ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஏன்னா இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் மற்ற அறிஞர்களை போன்றல்ல, அவங்களுடைய பாடத்தினுடைய தலைப்பே 1000 அர்த்தங்கள் அதுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஹதீஸையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இடையிலே நூற்றுக்கணக்கான கருத்துக்களை மறைத்து வைத்திருப்பார்கள். ஏன் இந்த ஹதீஸுக்கு பிறகு இந்த ஹதீஸை கொண்டு வர்றேன், ஏன் இந்த ஹதீஸுக்கு பிறகு இந்த ஹதீஸை எழுதுறேன்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் இமாம் புகாரி அடுத்து எழுதக்கூடிய உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண்களை விட ஒரு கடுமையான சோதனையை நான் ஆண்களுக்கு எனக்கு பின்னால் விட்டு செல்லவில்லை. அப்ப ஆண்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சோதனை எனக்கு பின்னால் இருக்கிறது என்றால் அது பெண்களின் மூலமாகத்தான். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ்ல கொண்டு வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், கவனிங்க, உலக மக்கள் எல்லாம் சகுனம் என்றாலே அல்லது ஒரு பெண்ணுடைய ஒரு அபசம் என்றாலே உலகத்தை தான் கணக்கில் எடுக்கிறார்கள். எப்படி? முன்னாடி நம்ம சொல்லி காட்டணும் பாருங்க, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண எனக்கு நல்லா இருந்த வேலை போயிருச்சு, அல்லது இப்ப வந்து சம்பாத்தியம் குறைஞ்சிருச்சு, அல்லது இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, துன்யாவை பத்தி பேசுறாங்கல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்க உணர்த்த விரும்புகிறார்கள், மக்களே, இந்த துன்யா என்பது அல்லாஹுடைய விதியினால் எழுதப்பட்ட ஒன்று. அல்லாஹ் உனக்கு எதை எழுதினானோ அது எழுதப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்ட அளவுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உலகத்தின் எந்த சக்திகளாலும் மாற்ற முடியாது. மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு நன்மையை தர நாடினால் அல்லாஹ் நாடாத நன்மையை அவர்களால் தர முடியாது. மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு தீமையை தர நாடினால் அல்லாஹ் நாடாத தீமையை அவர்கள் உனக்கு செய்துவிட முடியாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படை போதனை. அப்ப இமாம் புகாரி என்ன சொல்கிறார்கள் இந்த இடத்துல, ஒரு பெண் மூலமாக ஒரு ஆணுக்கு தீன் விஷயத்தில் ஏற்படக்கூடிய மோசடி, தீன் விஷயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறது, அதுதான் பெரிய பாதிப்பு. அதே போல ஒரு ஆணுக்கு, ஒரு மூமினுக்கு அவனுடைய வீட்டின் மூலமாக அல்லது வாகனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீனுடைய பாதிப்பு, அதுதான் பெரிய பாதிப்பு. இப்ப உதாரணத்துக்கு நான் முதல்ல பின்னாடி சொன்ன ரெண்டு சொல்லிட்டு முதல் விஷயத்துக்கு ரெண்டாவது வர்றேன். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, சாதாரணமான ஒரு குடிசை வீட்டிலேயோ ஒரு சின்ன வீட்டிலேயோ அவர் இருக்கிறார், அல்லாஹ்வை தொழுதுகிறாரு, பள்ளிவாசலுக்கு போறாரு, ஏழைகளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு, நண்பர்கள் வர்றாங்க விருந்து சாப்பிடுறாங்க போறாங்க, உறவுகள் வர்றாங்க, இவருக்கு அல்லாஹ் காசு பணத்தை வசதியை கொடுக்கறான், காசு நல்லா வருது. அப்ப என்ன செய்யறாரு, ஆஹா நம்ம பெரிய பணக்காரரா போயிட்டே இருக்கிறோமே, அப்ப நம்ம இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்து இந்த வீட்டுல இருந்தோம்னா அப்படி ஒரு என்ன அப்படின்னு சொல்லி பெரிய பங்களா வீடு வாங்குறார். அப்ப பங்களா வீட்டுல சொகுசா எல்லாமே அவர் தனக்கு தேடிக்கிறார். இப்ப இந்த பங்களா வீட்டில இருந்து அவரு ஜமாத்து தொழுகைக்கு போறாரா, ஏன் மஸ்ஜிதுல இருந்து அந்த பங்களா வீடு தூரமா இருக்கு, ஜமாத்து தொழுகைக்கு போறதில்லை, இது அந்த வீட்டுடைய அவசரம். உன்னை மஸ்ஜிதுல இருந்து தடுத்தது, சரி, ஏழைகளோ ஏழையான உறவினர்களோ இப்ப வீட்டுக்கு வருவதற்கு கூச்சப்படுவாங்க. ஏன்னா ஒரு சாதாரண வீட்டுக்கு ஏழைகள் சாதாரணமா வருவாங்க, சாதாரண உறவினர்கள் சாதாரணமா வந்துருவாங்க. பெரிய பங்களா வீடுன்னு போகும்பொழுது நமக்கு அங்க மதிப்பு இருக்குமா, நம்மளை கவனிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஏழைகள் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதுவும் குறிப்பா வாட்ச்மேன் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு கதை, சும்மா வர்றவனே விரட்டி விட்டுருவான். வாட்ச்மேனுங்கிறவன் எப்படின்னு சொன்னா ஒரு நாய் மாதிரி, அவனுக்கு என்ன வர்றவங்கள குழச்சு குழச்சு அனுப்பணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வாட்ச்மேன் இருந்ததே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு எப்படி இருந்துச்சு, ஒரு முஸ்லீமுடைய வீடு எப்படி இருக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஒரு ஏழையே வர முடியாத, உறவினர்களே வர முடியாம உன்னுடைய ஆடம்பரத்துக்கு மட்டும் வாங்கப்பட்ட வீடு, அதுல என்ன பரக்கத்து இருக்கும்? இப்ப சாதாரண வீட்டில் இருக்கும்போது நிறைய இபாதத்தெல்லாம் செஞ்சு நல்ல வணக்க வழிபாட்டோட இருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பங்களா வீட்டுக்கு போனவுடனே இபாதத்தும் குறைஞ்சிச்சு, மூமின்களுடைய தொடர்பும் குறைஞ்சிச்சு, இது அந்த வீட்டுடைய அபசகுணம். இப்ப சின்ன சாதாரண வீட்டில் இருக்கும் பொழுது அது ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய வீடா இருந்துச்சு, ஆனா துன்யாவுடைய மக்கள் பார்வையில இது என்னங்க வீடு, ஒரு வசதியும் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை என்பதாக பேசப்படுது. ஆனா உண்மையிலே அல்லாஹ்வுடைய பார்வையில் எது பரக்கத்துடைய வீடு? எந்த வீட்டில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அதிகம் இபாதத்து செய்தாரோ அது பரக்கத்தான வீடு. எந்த வீட்டுக்கு போய் அவருடைய இபாதத்து குறைஞ்சிச்சோ, அவருடைய மார்க்க பற்று பலவீனமானுச்சோ, அது இவருக்கு முசீபத்தான வீடு. அதே போல வாகனம் வாங்குறாரு. இப்ப அந்த காலத்துல குதிரை வெறும் பேருக்கு புகழுக்கு பகட்டுக்காக வாங்கி வச்சிருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தல. அப்ப அந்த வாகனத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது ஒரு அபத்த குணமுடைய வாகனம், என்ன பிரயோஜனம் அது? உன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டது. அதே போல இன்ற காலத்தில் நம்ம சொல்வதாக இருந்தால், இப்போ ஒருத்தர் கார் வாங்குறாரு, அந்த கார் என்ன நோக்கத்தில் வாங்குறாரு? அப்ப அந்த காரை தானும் பயன்படுத்தி தன்னுடைய நண்பர்களுக்கும் உதவி வழிபோக்கர்களுக்கும் உதவுறாருன்னு சொன்னா அதை கொண்டு அவர் பழிக்கப்பட மாட்டார். இல்ல தன்னுடைய பெருமைக்காக வேண்டி மட்டும்தான் அதை பயன்படுத்துறாருன்னு சொன்னா அதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த காரு அவருக்கு பெருமையை கொடுத்துச்சு, அவருக்கு கர்வத்தை கொடுத்துச்சு, சமுதாயத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தியது. அப்ப இந்த மாதிரி குணங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? குணங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப முதல் விஷயத்துக்கு பெண்களை பத்தி சொல்லும் பொழுது, இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களுடைய குழப்பங்களை பத்தி ஏன் இந்த அளவுக்கு கடுமையா சொல்றாங்கன்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சூரா அத்தகாபுன் 64வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தையும் குறிப்பிடுறாங்க. அதை குறிப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பாடம்? உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்கள் விஷயத்தில் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இது யாருடைய கட்டளை? இது ரப்புடைய கட்டளை. அப்ப இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது, இமாம் புகாரி அவர்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த பாடத்தை கொண்டு வர்றாங்களோ, இப்ப கடைசியா நம்ம படிச்சு காட்டிய 5096வது ஹதீஸ் அப்படியே சரியா உங்களுக்கு அங்க அமைஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க இமாம் தபரி சூரா தகாபுனுடைய அந்த வசனத்துக்கு 64வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம், நீங்கள் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறீர்கள், ஆனால் உங்களது மனைவியோ உங்களது பிள்ளைகளோ உங்களை அதிலிருந்து தடுக்கிறார்கள். இப்ப கணவன் நினைக்கிறார், தன்னுடைய தம்பி கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்வோம் சொல்லிட்டு மனைவி தடுக்கிறாங்க. கணவன் நினைக்கிறார், தன்னுடைய தங்கச்சி புருஷன் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்போமே சொல்லிட்டு மனைவி தடுக்கிறார். அல்லது ஒரு மஸ்ஜிதுக்காக வேண்டி மக்கள் வர்றாங்க, சதக்கா செய்ய நினைக்கிறார். ஒரு எத்தீம் கானாக்காக வேண்டி மக்கள் வர்றாங்க, தடுக்கிறார். அப்ப இந்த மாதிரி நன்மைகளை செய்ய விடாமல் தடுக்கிறார். அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது நல்ல காரியத்தை செய்வோம் என்பதாக நினைக்கும் பொழுது தடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி தடுக்கக்கூடிய பெண்களைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஆண்களே உங்களது மனைவிகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு விளக்க சொல்லும் பொழுது, இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, மக்கால உள்ள சில முஸ்லிம்கள் ஆண்கள் ஹிஜ்ரத்து செஞ்சு மதினாவுக்கு வர்றதுக்காக வேண்டி தயாரானாங்க. ஆனா அவர்களுடைய பெண்கள் ஹிஜ்ரத்து செய்ய விடல, தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா போராடி ஹிஜ்ரத் செஞ்சு மக்கா மதினாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்ததுக்கு பிறகு இங்க பார்த்தா, தனக்கு முன்னாடியே வந்த முஹாஜிர்கள் எல்லாம் ரசூலுல்லாவிடத்துல கல்வியை படிச்சு பெரிய பெரிய இல்மு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நிறைய ஜிஹாதுல கலந்து கொண்டார்கள், நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோமே. அந்த ஆண்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க, எப்படி நமக்கு தவறி போயிருச்சு, ரசூலுல்லாவிடத்துல எப்பவும் நம்ம வந்து சேர்ந்திருக்கணுமே, மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளவு இல்மு நமக்கு தவறிடுச்சு, இவ்வளவு ஜிஹாது நமக்கு தவறிடுச்சுன்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, திரும்ப போய் அந்த பெண்கள் எல்லாம் ஒரு வழி ஒரு கை பார்த்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உடனே அடுத்த ஆயத்தை இறக்கிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். 15வது வசனத்துல மன்னிச்சு விட்டுருங்க, புறக்கணிச்சு விட்டுருங்க, போயிட்டு போது இனிமே ஒழுங்கா இருங்க என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பாடத்தினுடைய முதல் அந்த முதல் அம்சமா, பாபு மா யுத்தகா மின் ஷுமில் மர்அத்தி, பெண்ணுடைய அபச குணத்தை பற்றி பயப்படப்படுவது, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொல்லிட்டு முதல்ல இந்த ஆயத்தை தான் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அந்த மூணு ஹதீஸை எழுதிட்டு நாலாவது ஹதீஸை எழுதும் பொழுது நமக்கு முழு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அப்ப எந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸ குணம்னு சொன்னாங்கன்னா, மக்களை நீங்க நினைக்கிற மாதிரி துன்யால ஏற்படக்கூடிய குறைவன் நீங்க அபஸ குணமா கருதிடாதீங்க. உண்மையான அபஸ்த குணம், கெட்ட குணம் என்ன? எந்த பெண்ணால் உங்களுடைய மார்க்கம் பாதிப்படைகிறதோ, எந்த பெண் உங்களுடைய மார்க்க பற்றுக்கு துணையாக நிற்கவில்லையோ, எந்த பெண் அல்லாஹ்வுடைய தீன்ல நீங்க முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறாளோ, அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸ்த குணமாக சொன்னார்களே தவிர, எந்த பெண் திருமணம் முடிச்சு வந்ததுனால ஏதாவது துன்யாவுடைய இன்சிடென்ட் நடக்குது பாருங்க, அதை இது சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டதல்ல. ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். கவனிங்க, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அன்னல் ஃபித்னத பின் நிசாயி அஷ்து மினல் ஃபித்னத பிகைரிஹின்ன. பெண்களால் ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்கிறது, மற்ற குழப்பங்களை விட மிக பயங்கரமானது. அப்ப சூரா ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் பாருங்க, ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய இச்சைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, முதல் இச்சையாக பெண்கள் மீது உள்ள இச்சையை அல்லாஹ் சொல்கிறான், والقناطير المقنطره من الذهب والفضه والخيل المسومه والانعام والحرث. எட்டு ஃபித்னாக்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அதுல முதல் ஃபித்னா எதை சொல்கிறான்? பெண்களுடைய ஃபித்னாவை சொல்கிறான். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஒரு முஸ்லிமான பெண் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதியாக என்னை ஆக்கி விடாதே. எப்படி பயப்படணும்? யா அல்லாஹ், உனது வேத வசனங்களிலும் உனது நபியின் வசனங்களிலும் எந்த பெண்ணின் தீமைகளை பற்றி, கெட்ட குணங்களை பற்றி வர்ணிக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட பெண்ணாக என்னை ஆக்கி விடாதே என்ற ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு தக்குவா வர வேண்டும். அதான் இந்த ஹதீஸினுடைய மறுபக்கம். அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கொள்ளணும், சரிங்களா? அப்ப இன்னும் நிறைய மார்க்க அறிஞர்கள் பெண்களுடைய விஷயத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தோம்னு சொன்னா, பொதுவாக நிகழக்கூடிய அந்த குழப்பங்கள் இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் உள்ள மக்கள் சீர்கட்டு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ரெண்டு, உலக மக்கள் அதாவது முஸ்லிம்கள் அல்லாத மக்களை, அதுல முஸ்லிம்களும் பின்னாடி போய் சிக்கிக்கிட்டாங்க என்பது ரெண்டாவது விஷயம். அவர்கள் எதன் மூலமாக இந்த உலகத்தில் சீர்கட்டு இருக்கிறார்கள் என்றால், பெண்ணின் மூலமாகவும் மதுவின் மூலமாகவும். அப்ப அதனாலதான் நம்முடைய மார்க்கம் அந்த விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்க சொல்கிறது, ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறது. ஆண்களுக்கு இப்படி எச்சரிக்கை செய்யும் பொழுது அந்த எச்சரிக்கை பெண்களுக்கு எப்படி என்றால், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட தீமைகளுக்கு உரியவளாக என்னை ஆக்கிவிடாதே. சொல்றது புரியுதுங்களா? தீய வர்ணனைக்கு உரியவளாக என்னை ஆக்கிவிடாது என்ற பயம் அந்த மூமினான பெண்ணுடைய உள்ளத்தில இருந்து எப்போதும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு முக்கியமான ஹதீஸ், முத்தஃபக் அலைஹியான ஹதீஸ், வத்தகுன் நிசா ஃபின்ன அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கானத் ஃபின் நிசா. அதாவது பனி இஸ்ராயிலுடைய ஃபித்னாவே பெண்களில் தான் இருந்தது, எனவே நீங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள். அப்ப ஒரு ஆண் மகனுக்கு வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை விட அவனுடைய மார்க்க விஷயத்தில் ஒரு பெண்ணினால் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், அதுதான் பெரிய ஃபித்னா. அவனுடைய தாய் தந்தையை கவனிக்கிறதுலையோ, அவனுடைய மார்க்க விஷயங்கள்லையோ, உறவுகள்லையோ, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லையோ. அப்ப இதை குறித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய சகோதரிகள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், நல்ல முஸ்லிமான பெண்மணிகளுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அடுத்த பக்கத்திலே, ஒரு பெண் தன்னை நல்லவளாக அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் நல்லவளாக மாற்றிக்கொண்டால் அந்த பெண்ணுடைய உயர்ந்த தகுதியை பற்றி சொல்லும் பொழுது, இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹ். இதுக்கு மேல ஒரு புகழ்ச்சியே கிடையாதுங்க பெண்களுக்கு. அல்லாஹ்வுடைய தீன்ல ஒரு பெண்ணை எந்த அளவு புகழப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதுக்கு மேல ஒரு புகழ்ச்சியை நீங்க தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு உரியவர்களா என்று நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், அப்படி நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்கள் நபி அவர்கள், உலகமெல்லாம் இன்பமே, உலகமெல்லாம் ஒரு சுகம்தான், உலகம் எல்லாம் ஒரு பொருள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த உலக பொருட்களிலேயே சிறந்த பொருள்கள், உலக இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண். அப்ப இந்த சாலிஹான பெண்ணின் மூலமாக அந்த பெண்ணுக்கும் நன்மை, அவள் எங்கு இருக்கிறாளோ அவர்களுக்கும் நன்மை. கவனிங்க, நீங்க இந்த எப்போதும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய மறுபக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஏன்னா ரொம்ப இடங்கள்ல இந்த ஹதீஸினுடைய மறுபக்கத்தை சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அல்லது அந்த பக்கம் கவனிக்கவும் மாட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ரொம்ப பேர் நீங்க எப்படி விளங்குவீங்க, சரி இது ஆண்களுக்காக வேண்டி நம்மளை வந்து சிறந்தன்னு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு என்ன அதனால? ஆண்களுக்கு துன்யாவுடைய இன்பங்களிலேயே சிறந்த இன்பங்கள் அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண் சொல்லப்பட்டிருக்கு, அதனால நமக்கு என்ன என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால், இதுல எந்த அளவுக்கு ஆண்களுக்கு இந்த ஹதீஸ் நற்செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னை பொறுத்தவரை அதை விட அதிகமா பெண்களுக்கு நற்செய்தி இந்த ஹதீஸில் இருக்கு. எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில நீங்கள் உயர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சாலிஹான பெண்ணாக ஆகுங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல ரசூலிடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நீங்க எப்ப சாலிஹான பெண்ணா மாறுறீங்களோ, அப்படி உங்களை ஆக்கிக் கொள்கிறீர்களோ, உங்களுடைய கணவனை விடுங்க, உங்களுடைய தாய் தந்தையை விடுங்க, முதல்ல உங்களுக்கு அதன் மூலமாக இம்மை மறுமையினுடைய பாதுகாப்பும் இம்மை மறுமையினுடைய வெற்றியும் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், முதல்ல வெளிப்படையா நீங்க பாக்குறதுல இருந்து நான் சொல்றேன். ஒரு பெண்ணு ஒழுக்கத்தோட ஹிஜாபோட ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இந்த பெண்ணை பற்றி இன்றைய நவீன காலத்தில் எப்படி பேசப்படும், அவங்க என்னங்க ஒரு பழமைவாதி, அவங்க ஒரு பழமைவாதி, ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் அல்ல என்பதாக அவங்கள பத்தி பேசப்படும். அவங்கள யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, ஒரு கவனிப்பு இருக்காது. இன்றைய உலகத்தில் சொல்றேன், அல்லாவிடத்துல அல்லாவுடைய ரசூல் இடத்துல மூமின்களிடத்துல அது வேற விஷயம். இதே நேரத்தில் இன்னொரு பெண்ணு பேய் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம வார்த்தையில சொல்ல போனா எப்படி சொல்லணும், அவங்கள பேய் பிசாசு தான் சொல்லணும். ஏன்னா அலங்கோலமான ட்ரெஸ் அதுன்னு என்னன்னு தெரியல, அரபு நாடு அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. அல்லாதான் போதுமானம், எங்க போய் முடிய போதும் தெரியல. அப்ப ஹிஜாப் கிடையாது, தலைமுடியும் ஹிப்பி, டிரெஸ் பாத்தீங்கன்னா ஆண்கள்ல உள்ள பைத்தியகாரணம் போடுற மாதிரி, ஆண்கள் போடுற மாதிரி கூட கிடையாது, ஆண்கள்ல உள்ள பைத்தியகாரணம் போடுற மாதிரி. இந்த மாதிரி டிரெஸ் போட்டுக்கிட்டு வரும் பொழுது, ஆஹா இந்த பெண் ரொம்ப மாடர்ன், இந்த பெண் ரொம்ப பிரில்லியன்ட், இந்த பெண் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு. அதுலயும் அந்த பெண்களுக்கு அடுத்து அடுத்து அங்க போறது இங்க போறது அந்த பழக்கம் இந்த பழக்கம் இருக்கும் பொழுது, இப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஒரு கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் பாருங்க, இந்த ரெண்டு பெண்ணுடைய வாழ்க்கையும் எப்படி முடியுதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு பெண்களுடைய சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இவர்களுடைய அடுத்த வாழ்க்கை. ஏன்னா இந்த வாலிபம் என்பது இன்று மக்கள் மயங்கி கொண்டிருக்கிற மாதிரி நிரந்தரமா இருக்கக்கூடியதா? எத்தனை வருஷத்துக்கு இந்த வாலிபம், எத்தனை வருஷத்துக்கு இந்த அழகு, எத்தனை வருஷத்துக்கு இந்த மிடுக்கு? கடைசியில இதெல்லாம் போகும்போதுதான் தெரியும், அந்த மாதிரி பெண்கள் எங்கேயாவது கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு எங்கேயாவது சின்ன பின்னமாய் கிடப்பாங்க, அல்லது குடும்ப வாழ்க்கை எதுவும் இல்லாம சீரழிஞ்சு மௌத்தா போற வரைக்கும் கம்பெனியில வேலை செஞ்சாதான் சோறுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. இருக்கிறாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த முஸ்லிமான பெண்ணை பாத்தீங்கன்னு சொன்னா, குடும்பத்தில் தாயாக மதிக்கப்படுகிறாள், சகோதரியாக மதிக்கப்படுகிறாள், சமூகத்திலே ஒரு நல்லொழுக்கம் உள்ளவளாக மதிக்கப்படுகிறாள். இவருடைய கடைசி காலம் வரைக்கும் சமுதாயத்திலே ஒரு கண்ணியத்தோடு இருந்து, கண்ணியத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு அருளை இந்த பெண் பெறுகிறாள். உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில கெட்டவர்களுக்கு மத்தியில நடந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட, எந்த ஒரு கெட்டவனின் தவறான பார்வை கூட இந்த பெண்ணின் மீது படாத அளவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்க பற்றை கொண்டு அவளை பாதுகாத்து வைத்திருக்கிறான். எங்கேயும் பயப்படாம இருக்கலாம் இவங்க, ஆனா இதற்கு எதிரில் உள்ளவங்க இருக்கிறாங்களே அவங்களுடைய விஷயத்திலையும் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டா பார்க்கறதுக்கு பிரில்லியண்டா என்னமோ பெருசா இந்த உலகத்தை அனுபவிச்ச மாதிரி தெரியும். ஆனால் இந்த மூமினான முஸ்லிமான சாலிகான பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துன்யாவின் இன்பங்களோ சுகங்களோ நர்பாக்கியங்களோ அதிலிருந்து ஒரு துளியை கூட இவள் அனுபவிக்க மாட்டார். அப்ப ஒரு பெண்ணு நல்லவளாக மாறினால் அதனால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் யாருக்கு? அந்த பெண்ணுக்கு தான். அப்ப அதுதான் இந்த ஹதீஸுடைய மறுபக்கத்தை நீங்க கவனிக்கணும். துன்யாவுடைய இன்பங்கள்ல சிறந்த இன்பம் அல்மர்அத்து சாலிஹான்னு சொன்னாங்களே, அது அந்த பெண்ணுக்கும் தான், அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கும் தான்.